الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يعمر مساجد الله من امن بالله واليوم الاخر واقام الصلاه واتى الزكاه ولم يخش الا الله فعسى اولئك ان يكونوا من المهتدين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما من عبد يسترعيه الله رعيا يموت يوم يموت وهو غاش في رعيته الا لقي الله وهو عليه غضبان او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைத்து மாக்கும் சொல் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுடைய அனைத்து விடயங்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடம்தான் மஸ்ஜித். ஒரு ஊர் மக்களுடைய தொடர்பு எந்த அளவு மஸ்ஜிதுடன் பின்னி பிணைந்திருக்குமோ அந்த தொடர்பின் விகிதாசாரம்தான் அந்த ஊருடைய செழிப்பு. ஒரு சமூக மஸ்ஜிதை விட்டு தூரமாகின்ற பொழுதுதான் முசீபத்துக்களுடைய வாயல்கள் திறப்படும். இன்னும் ஒரு விடயம், ஒரு ஊருடைய செழிப்பை ஜும்ஆவுடைய தினத்தில் அந்த மஸ்ஜிதிலே நாம் பார்க்கலாம். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணியமானவர்களே, ஜும்ஆவுடைய தினத்தை மதிக்காததுதான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு முசிபத். யூதர்களுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, நம்முடைய வெள்ளிக்கிழமை போன்று. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு என்பதால் நான் இதை இணைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு முன்னால் போய் நின்று பாருங்கள், அந்த ஃபாதர் கிறிஸ்தவ மதகுரு, கிறிஸ்தவத்துடைய அந்த உபதேசம் செய்கின்ற அந்த மதகுரு உபதேசத்தை பிரார்த்தனையை அவர்களுடைய சம்பிரதாயத்தை ஆரம்பித்த பிறகு மக்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து அமர்வார்களா, அல்லது மக்கள் எல்லாம் ஏற்கனவே நிறைந்து அந்த தேவாலயம் நிறைந்திருக்கும் சமயத்தில் அந்த ஃபாதர் வருவாரா என்ற வினாவுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சேர்த்திக்கு முன்னால் சென்று பதிலை தேடுங்கள். ஏன் வெள்ளிக்கிழமை இப்படி இருக்கிறது? நான் இந்த மிம்பரிலே முதலாவது கொத்துபாவை செய்கிறேன். நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல, ஆனால் என்னுடைய உரிமை நான் சொல்ல வேண்டும். ஹத்தீபை மிம்பரில் ஏற்றும் பொழுது, ஜுமாவுடைய தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்படும் பொழுது இருக்கின்ற கிரவுட் இங்கு இருக்க வேண்டும். இதனுடைய பணிவான உருக்கமான ஒரு வேண்டுகோள். சனிக்கிழமையை அவமதித்தார்கள் யூதர்கள். சனிக்கிழமை மீன் பிடிக்க வேண்டாம், மீன் தொழில் செய்ய வேண்டாம். சனிக்கிழமை ஒரு கால்வாயை தோண்டி அதனூடாக மீன்களை ஒரு குழியிலே சேகரித்து அதை ஞாயிற்றுக்கிழமை போய் எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ் கொடுத்த புத்தியை அல்லாஹ்வுக்கு எதிராகவே பாவித்தார்கள். அந்த கூட்டம் தான் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள். புனித நாளை மதிக்காத விபரீதம். நம்மில் உருமாற்றம் இல்லாவிட்டாலும் நம்முடைய உள்ளங்கள் இருகும், நம்முடைய தன்மைகளில் மாற்றம் ஏற்படும், கல் நெஞ்சம் உருவாகும். சிலர் வருவதே அரபு குத்துபாவில், இன்னும் சிலர் வருவது எக்காம சொல்லப்படும் பொழுது, இன்னும் சிலர் ஒரு ரக்கா பிங்கி. வெள்ளிக்கிழமை அல்லாவுக்காக அதானிலிருந்து ஒரு மணித்தியாலத்தை கொடுக்க முடியாத அளவு நான் பிஸி என்றால் நான் மிக பயங்கரமான ஒரு இடத்துல இருக்கிறேன். அதானிலிருந்து ஒரு மணித்தியாலம் கூடி போனால் ஒரு மணித்தியாலமும் 5 நிமிடமும், ஒரு மணித்தியாலமும் 10 நிமிடமும், மேக்சிமம் ஒரு மணித்தியாலம். அதானிலிருந்து இந்த ஒரு மணித்தியாலத்தை வெள்ளிக்கிழமை கிழமைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக முழுமையாக கொடுக்க முடியாத அளவு நான் பலஹீனமான மூமினாக இருக்கிறேன் என்று கண்ணீர் வடித்தள வேண்டும். எனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன கருத்து என்ன, மஸ்ஜித் மஸ்ஜிதை வைத்து ஊரை மதிப்பிடலாம். மஸ்ஜித் எந்த அளவு செழிப்பாக்கப்படுகிறதோ அந்த அளவுதான் அந்த ஊருடைய செழிப்பு. பஜாரை வைத்தல்ல, பஜாரை வைத்தல்ல செழிப்பு. மஸ்ஜிதில் உருப்படியான அமல் நடந்தால்தான் பஜாரில் கூட கிழிபடும், இல்லாவிட்டு அடுக்கி வைத்த சாமான் அப்படியே இருக்கும், பார்த்து பார்த்து இருக்க வேண்டியதுதான். சரி, அடுத்த பிரதானமான தலைப்பு, இந்த மஸ்ஜித் ஒரு ஊருக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன, அந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த நிர்வாகிகளுடைய தகமைகள் என்ன. சரி, எனக்கென்றால் பயம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நிர்வாகத்தினால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்று தகுதி இருந்தும் பின்வாங்கி தகுதி இல்லாதவர்கள் அந்த இடத்தில் வந்தால் அந்த பாவத்தில் நாமும் சமபங்குள்ளவர்கள். நான் தப்பிவிட்டேன், பிழைத்து விட்டேன் அல்ல, நீங்கள் தகுதி உள்ளவர்கள், நீங்கள் முன்வரவில்லை, நீங்கள் இலைமறை காய்களாகவே இருந்தீர்கள் என்றால் அந்த காய் கனியாக மாறி அந்த கனி யாருடைய நாவுக்கும் ருசி கொடுக்காது, அது அழுகிவிடும். இல்லாவிட்டால் வௌவாலுக்கு இரையாக மாறும், இல்லாவிட்டால் அணிலுக்கு இரையாக மாறும். இலைமறை காய் மறைந்து கொண்டே இருக்கக்கூடாது, எப்பொழுதாவது வெளியில் தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு பிரயோசனமான ஒரு வருவாயை ஒரு லாபத்தை கொடுக்கும். சென்னை சுருக்கமாக இருக்கின்ற நேரத்துக்குள் மஸ்ஜிதால் செய்ய முடியாத பணிகள் எதுவும் கிடையாது. வெறும் தொழுகைக்கு மாத்திரமா? இல்லை, இபாதத் ஒரு பகுதி, முக்கியமான பகுதி. இபாதத்தை வைத்துதான் இதுக்கு பெயர் மஸ்ஜித். சுஜூது செய்யும் தலம், சுஜூது செய்யும் இடம், இபாதத்தினூடாகத்தான் பெயர் வந்திருக்கிறது. என்றாலும் இபாதத்துக்கு மாத்திரம் உரியதல்ல மஸ்ஜித். நபியவர்களுடைய காலத்தில் கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் அது ஒரு சகல துறைகளை உள்ளடக்கிய ஒரு ஒரு கேந்திரஸ்தலமாக செயல்பட்டிருக்கிறது. நாம் சொல்வதும் என்ன, குர்ஆன் திலாவத், திக்ர், அதே போன்று நோன்பு வந்தால் நோன்புடைய நிகழ்ச்சிகள், 4 வாரங்கள் 5 வாரங்களுக்கு யார்களுக்கு ஜும்மா குத்துபா பிரசங்கம், இப்படி கஞ்சி கொடுக்கிறோம், ஒரு நாளைக்கு கஞ்சியுடைய செலவு இவ்வளவு என்று வெறும் வாராந்தம் மாதாந்தம் வருடாந்தம் பொறுப்புகளை பிரிக்கின்ற இடம் அல்ல மஸ்ஜித். ஒவ்வொரு வினாடியும் மஸ்ஜிதில் செழிப்பு ஏற்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இபாதத் மஸ்ஜித் செவ்வனே நிறைவேற்றப்பட்டது. மக்களுடைய ஏனைய தேவைகளும் மஸ்ஜிதினுடாக நிறைவேற்றப்பட்டன. சுருக்கமாக விடயங்களை முன்னிட்டு பிரதானமான தலைப்பை நான் தொடர்கிறேன். ஒரு நீதிமன்றம், இஸ்லாமிய நீதிமன்றம் என்றால் என்ன? ஒரு முஸ்லிம்களுடைய பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முன்னால், ஏனைய பிற மதத்தவர்களிடம் போக முன்னால், ஊர் பிரச்சனையை நான்கு சுவர்களுக்குள் மஸ்ஜிதுக்குள் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு 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 அந்த நீதித்துறை கூட மஸ்ஜிதுக்குள் இயங்கியிருக்கிறது. நேர்மையான நீதிபதி, தன்னை பற்றி பிரகடனம் செய்த நீதிபதி, முஹம்மதுடைய மகள் பாத்திமா திருடினாலும் திருட மாட்டார்கள், திருட்டு பழக்கமே இல்லாமல் உத்தமையாக வளர்க்கப்பட்டார்கள், தன்னுடைய மகளை ஒழுக்கமாக வளர்த்த நபி அவர்கள், ஏன் பாத்திமாவுடைய பெயரை சொல்ல வேண்டும்? ஈரக்குலையின் ஒரு பகுதி, என்னுடைய ஈரக்குலையின் ஒரு பகுதி, நான் இவ்வளவு அன்பு வைக்கின்ற பாத்திமா திருடி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் திருடனுடைய திருடியுடைய கையை வெட்டுமாறு குர்ஆன் சொல்கிறது. அந்த எனது மகள் பாத்திமாவுடைய கையையும் வெட்ட பின்வாங்க மாட்டேன். நீதி, இந்த நீதிபதி நீதி செலுத்தியிருக்கார்கள். வீட்டோடு மஸ்ஜித், மஸ்ஜியோடு வீடு, நபியோடைய மஸ்ஜிதுக்குள்ளே இருவருக்கு வாய் தர்க்கம், ஏதோ ஒரு பிரச்சனை, காணி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சத்தம் கேட்டு வெளியே வந்தார்கள். என்ன விடயம்? எங்களுக்கு இடையிலே பிரச்சனை, நீங்கள் நீதி செலுத்துங்கள், முடிவு செய்யுங்கள், நீங்கள் நடுவர், சொல்லுங்கள், உண்மை சொல்லுங்கள், சரியாக சொல்லுங்கள். உங்களில் சிலர் சிலரை விட தன்னுடைய வாதத்தை திறன்பட முன்வைக்கலாம், ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாம், பொய்யான ஆதாரங்களை கொண்டு நான் வெளிரங்கத்தை பார்த்து முடிவெடுப்பேன். ஆனால் யாருடையாவது ஒரு சொத்தை, ஒரு உரிமையை நான் வெளிரங்கத்தை பார்த்து எடுத்தாலும், நான் முடிவெடுத்தாலும் அவருக்கு உரியது அல்ல. அவர் இன்னொருவருடைய உரிமையை எடுத்துக்கொண்டு போனால் அவர் எடுத்து செல்வது நரகத்தின் ஒரு துண்டு. நீதித்துறை மஸ்ஜிது. அபூ ஹுரைரா அடிகளுடைய சகோதரருக்கு வயிற்று வலி, ஓடி வந்தது மருந்து தேடி மஸ்ஜித். கண்ணியமான மஸ்ஜித் மக்களுடைய எல்லா தேவைகளையும், ஹலாலான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். நான் ஒரு வினாவை கொடுத்தால் உங்களுடைய பதில் எப்படி அமையும்? இந்த மஸ்ஜிதில் முதலாவது, ஏனைய மஸ்ஜிதுகளில் இரண்டாவது, இந்த மஸ்ஜிதில் இத்தனை வருடங்கள் இந்த மஸ்ஜித் இருக்கிறது, இந்த மஸ்ஜிதில் ஓர் முதலுதவி பெட்டி இருக்கிறதா? பஸ்ஸில் இருக்கிறது, ட்ரெயினில் இருக்கிறது, பிளைட்டில் இருக்கிறது, என்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது, ஆபீஸில் இருக்கிறது, கம்பெனியில் இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுக்கு ஒருவர் வருகிறார், கால் தடுக்கி விழுகிறார், தலை உடைகிறது, இரத்தம் வடிகிறது. உடனே அந்த மஸ்ஜிதிலே அவருடைய இரத்தத்துக்கு, அவருடைய காயத்துக்கு சிகிச்சை செய்வதற்கு என்ன இருக்கிறது? ஒரு முதலுதவி பெட்டி இல்லாத மஸ்ஜிதாக இன்று வரை நாம் இயங்குகிறோம். சுண்ணத்தான மருந்துகளை வைக்கிறோம், ஒரு தேன் போத்தல், ஒரு கருஞ்சீர டப்பா, வெந்தயம். இஸ்லாமிய ஹதீஸிலே, குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற மருந்துகளை மாத்திரமாவது வைத்து ஒரு முதலுதவி பெட்டி நம்முடைய மஸ்ஜிதில் இருக்கிறதா? ஒரு பெண்டேஜ் ரோல் இருக்கிறதா? நபியவர்களுடைய மஸ்ஜிதிலே நோயாளிக்கு ஒரு வார்டு இருந்தது. சாலிமுல் மாதிரியில் அவர்கள் காயப்படுகிறார்கள், இன்ஜர்ட் ஆகிறார்கள், உபாதைக்குள்ளாகிறார்கள். அவர்களை சேவலம் விசாரிக்க, மருந்து கட்ட, அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்கண்டே நபியவர்கள் ஒரு அறையை தயாரித்தார்கள். அதை கண்டிடம் இன்னொருபடி முன்னேறி நாம் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? ஊருடைய சேவையில் மஸ்ஜிதுடைய கண்காணிப்பிலே, மஸ்ஜிதுடைய பொறுப்பிலே ஒரு டிஸ்பென்சரி இயங்க வேண்டும். அதிலே சேவை மனப்பான்மை உள்ள வைத்தியர்கள் சமூகம் அளிக்க வேண்டும். அவர்களுடைய ஏதாவது ஏழைகளுக்கு குறைந்த விலையில், ஏழைகளுக்கு மருந்துக்கு மாத்திரம் பணம், என்னுடைய விசிட் பணம் தேவையில்லை, நான் ஒரு மருந்துக்கு 500 ரூபாய் எடுப்பேன், பொது இடத்தில் மஸ்ஜிதுடைய டிஸ்பென்சரியிலே நான் என்னுடைய 250 ரூபாயை இல்லாமலாக்கி 250 ரூபாய்க்கு நான் மருந்து கொடுப்பேன். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் நான் குறைந்த விலையில் மருந்து சென்ன சுகாதார சேவை செய்கிறேன் என்று மத்தியுடைய கண்காணிப்பிலே ஒரு டிஸ்பென்சரி இயங்க வேண்டிய காலம். அதை விளையாட்டு போட்டி கூட மத்தியுடைய முற்றத்தில் நிர்வாகத்துடைய கண்காணிப்பில் பாவங்கள் கலக்காமல் இசை நடனம் நாட்டியம் ஆண் பெண் கலவன் எந்த விதமான அநாகரிகளும் கலக்காமல் மத்தியுடைய முற்றத்தில் நடந்தது. அதை நபியவர்கள் ஏற்பாடும் செய்தார்கள், ஏற்பாடாளராகவும் இருந்தார்கள், நபியவர்கள் ரசிகராகவும் இருந்திருக்கிறார்கள், ஆங்காங்கே இடைக்கிடையே விளையாட்டு வீரராகவும் பங்கெடுத்துக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம். ஒழுக்கமாக தொழுகை பாலாகாமல் மஸ்ஜிதுக்கு அடுத்த கிரவுண்டிலே டோர்னமெண்ட் நடக்கிறது, அதான் சொல்லும் பொழுது கூட சட்டத்தை நிறுத்தாத முஸ்லீம் விளையாட்டு வீரர்கள் அல்ல. அதானுக்கு நிறுத்தி தொழுகைக்கு இடம் கொடுத்து தொழு வீரர்களும் தொழுது மீண்டும் விளையாட்டை தொடருகின்ற பக்குவமான விளையாட்டு போட்டி சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, விளையாட்டு போட்டி கூட அபசி சிறுவர்கள் அவர்களுடைய விளையாட்டுகளை பிறநாள் தினங்களிலே ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கின்ற பொழுது நபியர்கள் மனைவி சகிதம் அதை பார்த்து ரசித்திருக்கிறார்கள். எனவே விளையாட்டு போட்டியை கூட ஊர் நிர்வாகம் இஸ்லாமிய மயப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கிறது. அதெல்லாம் விளையாட்டு, அதுல மியூசிக் இருக்கும், அதுல டான்ஸ் இருக்கும், அதுல என்ன அரைகுறை ஆடை இருக்கும், அதுல ஆண் பெண்கள் எல்லாம் சகஜம் என்று விட்டு பார்த்து கொண்டிருந்தால் உங்களிடம் கேள்வி கணக்கு இருக்கிறது. சிராப்து முக்தத்தை விலைநிறுத்தி பதில் அளித்தால் தான் தாண்டலாம், இல்லாவிட்டால் கீழே நரகம். சரி கண்ணியமானே, இப்படி ஒவ்வொன்றும் பொருட்கள் சமூக சேவைகள் பங்கு வைக்கின்ற இடம், வீட்டில் குடும்ப பிரச்சனையா ஓடி வருகின்ற இடம், அபூஹுரைரனுடைய தம்பி சகோதரருக்கு வயிற்று வலி கூட்டிக் கொண்டு வந்தார் நபியிடம், தேன்பானியை கொடுங்கள் கொடுத்தார்கள். அவருடைய நம்பிக்கையில் எப்படி கோளாறு, அது சுகம் சரியாக கிடைக்கவில்லை. அல்லாஹ் சொல்வது உண்மை, உங்களுடைய சகோதரருடைய வயிறு பொய்ப்பிக்கிறது, நம்பிக்கை கோளாறு. அந்த அளவு கண்ணியமான மத்தியுடைய பணி பாரிய பணி. சரி, இப்பொழுது நிர்வாகம், நிர்வாகத்தில் இப்பொழுது இருக்கின்றவர்கள் வர இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஊர் மக்களுக்கு தேவையான சில விடயங்களை நான் தொட்டு காட்டி முடிக்க நினைக்கிறேன். நிர்வாகம் என்பது முதலில் ஆள் மனதில் பதிய வையுங்கள். நிர்வாகம், நிர்வாக உறுப்புரிமை, நிர்வாக தலைமைத்துவம் பதவி அல்ல, பொறுப்பு. பதவி என்று எடுத்தால்தான் தலக்கணம் வரும், பதவி என்று எடுத்தால்தான் சர்வாதிகாரம் வரும், பதவி என்று எடுத்தால்தான் ஊழல் வரும், பதவி என்று எடுத்தால்தான் பெருமை வரும், பதவி என்று எடுத்தால்தான் ஏதாவது ஈமானில் விலகினம் ஏற்படும் பொழுது பொது சொத்திலும் சூறையாட வேண்டிய நிலைமை வரும். பொறுப்பு, பதவிக்கும் பொறுப்புக்கும் இடையிலே வித்தியாசத்தை விளங்கினால் யாருமே இந்த விடயத்தை குழப்பிக் கொள்ள மாட்டோம். பதவி என்றால் சம்பளம் இருக்கும், பொறுப்புக்கு சம்பளம் கிடையாது. பதவி என்றால் ஓய்வூதியம் பென்ஷன் இருக்கும், பொறுப்புக்கு கிடையாது. பதவி என்றால் அதிலே பல அதிகாரங்கள் இருக்கும், பல சொகுசுகள் இருக்கும், பொறுப்பில் கிடையாது. எனவே இது பொறுப்பு, பதவி என்று இதை சொல்வதே தவறு. நிர்வாகத்தில் செயலாளர் பதவியில் இருப்பவர் இல்லை, செயலாளர் பொறுப்பில் இருப்பவர். நிர்வாகத்தின் தலைமை பதவியில் இருப்பவர் அல்ல, நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளவர். இது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. சரி, இப்பொழுது நான் நேரடியாக விடுத்துக் கொள்கிறேன். விரிவாக பேசுவதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்களை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? மசாஜித் அல்லாஹ், இன்னமா என்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதற்கு சொல்வார்கள் அதாத்துல் ஹஸர், ஒன்றை மட்டுக்கு லிமிட் பண்ணி சொல்வது. இவர்கள் தான் தகுதி, ஏனையவர்கள் தகுதி கிடையாது. இன்னமா
நபிமார்கள் சொன்னார்கள், இன்னமா அன பஷரும் இஸ்லகும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான், வேறு இனம் அல்ல. நான் உங்களை போன்ற மனிதன் தான், நான் வேறு இனம் அல்ல, நான் மலக்கல்ல. அதுதான் இன்னமா. இன்னமா யஅமுரு, யஅமுரு இமாரத்துல் மஸ்ஜித் இரண்டு கருத்துக்களை உள்ளடக்கியது. ஒன்று அமல்களின் ஊடாக செழிப்பாக்குவது, நேரத்துக்கு தொழுகை, திக்ர், திலாவத், தலீல், மஸ்ஜிதுடைய இபாதத்துகள், இது அமல்களின் ஊடாக செழிப்பாக்குவது. இன்னும் ஒன்று நிர்வாக அடிப்படையிலே மஸ்ஜிதை பராமரிப்பது, பரிபாலனம் செய்வது. மன் ஆமன பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட விசுவாசி தான் தகுதி. என்னுடைய ஈமானுடைய நிலைமை எனக்கு தெரியும், நான் எப்படி பதவி மோகத்தில் ஆடலாம், நான் எப்படி பதவி யாத்தையில் துடிக்கலாம், நான் எப்படி பதவிக்காக முன்னேற்பாடுகள் செய்யலாம். ஒரு மஷூராவின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற முடிவு கைரானது. முன்முடிவை எடுத்துக்கொண்டு அதற்கு நபர்களை தயாரித்துக் கொண்டு வருவோம் என்றால் அங்கு பிச்சனா வெடிக்கும். கனிமானவர்களே, மன்னாமனபில்லா, அல்லாவை கொன்ற விசுவாசம் ஈமான், மறுமை நாளை பற்றிய பயம், இது பொறுப்பு. இதை நான் மோசடி செய்தால், இதில் நான் பலவீனம் செய்தால், இதில் குறைபாடு செய்தால் எனக்கு என்ன தண்டனை இருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நினைத்து பயப்படுவார். மறுமை ஒன்று இருக்கிறது, கபர் ஒன்று இருக்கிறது, சுராத் ஒன்று இருக்கிறது, மக்சர் மைதானத்தில் எழுப்பப்படுவேன், தேர்வு கணக்கு கேட்கப்படுவேன், பொறுப்புகள் ஒவ்வொன்றையும் பற்றி விசாரிக்கப்படுவேன் என்ற பயம் உள்ளவர் சிலர்கள் நிர்வாகத்தின் வாடையும் அவர்களுக்கு கொடுக்க முடியாத அளவு ஃபெயிலாகின்ற, பின்வாங்கப்பட வேண்டிய, அல்லது என்ன அவர்கள் அந்த துறைக்கு எடுக்கப்படாமல் போடப்படுகிற நிபந்தனைகளிலே ஒரு பாரிய ஒரு நிபந்தனை தான் அகாமசலா, தொழுகையில் பேணிப்பானவர். தொழுகையே இல்லாதவர் எப்படி மஸ்ஜிதில் நிர்வாகத்துக்கு வரலாம்? தொழுகை என்றால் சரத்து பருந்த விட்டு தொழுகை என்றாலே என்னவென்று தெரியாது. எந்த அளவென்றால் மன்னிக்க வேண்டும், இந்த இஷாவுக்கு பின்னால் நிர்வாக கூட்டம் நடைபெறும். அந்த இஷாவும் இமாஞ்சமா முடிந்த பிறகு நேரடியாக கூட்டத்துக்கு தான் வருவார். இதில் அந்த தொழுகை கூட அவருக்கு கிடைக்கில்லை. அன்றைய தினம் இஷா தொழாமல் நிர்வாக கூட்டத்திலே மஷூரா. தொழுகையுடைய வாழையும் இல்லாதவர்களே பகல் கனவு காண வேண்டாம். நீங்கள் நிர்வாகத்துக்குள் வருவது மன்னிக்க வேண்டும், கியாமத்து நாளுடைய அடையாளம், கியாமத்து நாளுடைய அடையாளம். இதல் அம் இத மொய்யாத்தில் அமானம் வந்தவர் சொன்னார். அமானிதம் வீணாக்கப்பட்டால், அமானிதம் உதாசீனம் செய்யப்பட்டால், அமானித பொறுப்புகள் வீணடிக்கப்பட்டால் கியாமத்து நாள் எதிர்பாருங்கள் என்றார்கள். உடனே ஒருவர் கேள்வி கேட்டார், அந்த அமானிதம் வீணடிக்கப்படும் முறை எப்படி நடக்கும், அந்த அமானிதம் எவ்வாறு வீணடிக்கப்படும்? இதா உஸ்மிதல் அம்ரு, அல்லது இதா உஸ்மிதல் அம்ரு, இதா தைரியகலிகி பந்தபரி சாஹா. ஒரு பொறுப்பு தகுதி இல்லாதவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் கியாமத்து நாள் எதிர்பாருங்கள். என்னுடைய தாத்தா, என்னுடைய மச்சான், என்னுடைய கூட்டாளி, என்னுடைய ஆள், எனக்கு செலவழிப்பவர், என்னை பார்ப்பவர், என்னை பராமரிப்பவர், என்னோடு நல்லம் என்பதற்காக யாராவது நிர்வாக கூட்டத்திலே வாக்கு மூலம் தெரிவித்து இப்பொழுது வாக்களித்தால், இவர் தொழாதவர், ஈமான் இஸ்லாம் இல்லாதவர், இவருக்கு இஸ்லாத்துடைய பற்றே கிடையாது, பெயர்தான் முஸ்லீம் என்று தெரிந்தும் நாம் ஒருவருக்கு பிரேரித்தால், ஒருவரை ஆமோதித்தால் நாம் என்ன தெரியுமா சொல்கிறோம், யா அல்லாஹ் நான் இன்றைக்கு கியாமத்துனால பேஸ் பண்றதுக்கு ரெடி. எப்படி டேஞ்சர், பயங்கரம். கியாமத்து நாளை வெகு சீக்கிரம் வர வைப்பதுதான் தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுமை கொடுப்பது. பணத்தையும் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் மாத்திரம் வைத்து இல்லை, ஈமான் அல்லாஹ்வை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, தொழுகையில் பேணுதல், தொழுபவர் சொல்லவில்லை, தொழுகையில் பேணுதல், இமாம் ஜமாத்திலே பேணுதல், நிர்வாகத்திலே சேர்த்தாலும் சேர்க்காவிட்டாலும் மஸ்ஜிதோடு தொடர்பு. மன்னிக்க வேண்டும் யாரையும் சுட்டி காட்டுவது கிடையாது, இந்த ஊருடைய நிலைமை எனக்கு தெரியாது. சிலர்கள் மூன்று வருடங்கள் நிர்வாகத்தில் இருந்தால் அந்த மூன்று வருடங்கள் மாத்திரம் தான் சொல்லுவது. அந்த மூன்று வருடங்கள் மாத்திரம்தான் அவர்கள் தொழுகை கடமை. ஏன் யாராவது கேட்டு விடுவார்களே நிர்வாகத்தில் இருக்கிறீர்கள் தொழுகிறீர்கள் இல்லை என்று. அந்த மூன்று வருடம் காலம் முடிந்து விட்டால் இவரும் மத்திரிக்கு தொடர்பே கிடையாது. அவரு இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அத்தொழாதவர் தான் நிர்வாகத்துக்குள் போட்டால் தொழுகையாளியாக மாறுவார். மறைவானையிலும் அல்லாவிடம் அது நமக்கு தேவையில்லை. இப்பொழுது தொழுகிறாரா? இப்பொழுது மத்திய தொழில்பா இருக்கிறாரா? இப்பொழுது தக்குவாவோடு இருக்கிறாரா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா? பலம் யக்ஷ இல்லல்லாஹ் வாத ஜகா, ஜகாத்து கடமையா? ஜகாத்து கொடுப்பார், சதக்கா கொடுப்பார், தான தர்மங்கள் செய்வார், நிர்வாகத்துக்குள் வந்தாலும் வராவிட்டாலும் சேவை செய்வார், ஏழை அனாதை விதவைகளை கவனிப்பார், வாரி வழங்கும் கொடை வள்ளல், அவர் பொறுப்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஊருக்கு அள்ளி வீசுவார். வாத ஜகா பலம் யக்ஷ இல்லல்லாஹ், யாருக்கும் எவருக்கு பயப்படாமல் பொறுப்பை தைரியமாக அல்லாஹ்வை பயந்து செய்வார். இது புராணம். இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், இவர்கள் நேர்வழி அடைய தகுதியானவர்கள், நேர்வழி அடைவார்கள். புராணாய் புரிகிறது. கண்ணியமானவர்களே, ஹதீஸ் ஒன்றை சொன்னேன். ஒரு மனிதர் அவருக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுக்கிறான், நிர்வாக பொறுப்பு, நிர்வாக அங்கத்துவம், செயலாளர் பொறுப்பு, பொருளாளர் பொறுப்பு, உபதலைவர் பொறுப்பு, உப செயலாளர் பொறுப்பு, ஏதோ ஒரு பொறுப்பை கொடுக்கிறான். அவர் மௌத்தாகின்ற தினத்தில் அந்த பொறுப்பிலே உதாசீனம் செய்தவராக, மோசடி செய்தவராக, அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் மௌத்தாகினால் இவர் அல்லாவை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் இவருடன் கடும் கோபத்தோடு சந்திப்பார். அல்லாவுடைய கோபத்தை ஈட்டி வருவதுதான் பொறுப்பில் மோசடி. சரி, சரியாக செய்தால் என்ன அந்த அதை சொல்ல வேண்டும். பொறுப்பில் நீதி, பொறுப்பில் நேர்மை, பொறுப்பில் அமானிதம் பேணுகின்ற பண்பு இருந்து நேர்மையான ஒரு பொறுப்புதாரியாக, ஒரு தலைவராக, ஒரு அங்கத்தவராக இருந்து மௌத்தாகி தலைமைத்துவ பொறுப்பிலே நீதியாக செயல்பட்டு மௌத்தாகினால் அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும். அங்கு பாக்கியம், இங்கு துப்பாக்கியம். நேர்மை, நீதி, அரிசிக்கு கீழே நிழல். எல்லோரும் வியர்வையிலே கத்தரித்துக் கொண்டிருக்கிற பொழுது அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும். மஸ்ஜிதுடைய பற்றுள்ளவருக்கு என்ன பாக்கியம்? எப்பொழுது மஸ்ஜித், என்னுடைய மஸ்ஜித், என்னுடைய மஸ்ஜித், என்ன செய்ய முடியும்? நிர்வாகத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்னை உள்வாங்கினாலும் உள்வாங்காவிட்டாலும், முன்னாள் நிர்வாகத்திலிருந்தே இந்த முறை தேர்ந்தெடுக்கப்படவில்லை, மஸ்ஜித்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், இல்லை செய்வேன், என் பொறுப்பில் இருந்தேன், பதவியில் இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, ரஜுலும் கல்முகம் அல்ல கொம்பில் மசாஜித், மஸ்ஜிதோடு உள்ள தொடர்புள்ள, மஸ்ஜிதோடு பற்றுள்ள மனிதருடைய கூலியும் என்ன? அரசுக்கு கீழே நிழல் கிடைக்கும். அடுத்த பயங்கரமான ஹதீஸ், மாமின் அமீரி அஷரா இல்ல வயசு செய்யாமா மகளூலா. ஹதீஸை பாருங்கள், பத்து பேருக்கு பொறுப்பாக, பத்து பேருக்கு அமீராக இருந்தாலும், பத்து பேருக்கு அமீர், நூறு பேருக்கு, நூறு குடும்பங்களுக்கு, நூறு குடும்பங்களுக்கு, முந்நூறு குடும்பங்களுக்கு, ஐநூறு குடும்பங்களுக்கு, ஐயாயிரம் நபர்களுக்கு தலைமை வகிக்கின்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமா? பத்து பேருக்கு பொறுப்பாக இருந்தாலும் அவர் எங்கெங்கு எந்த கட்டத்தில் எந்தெந்த துறையிலே பொறுப்பாக இருந்தாரோ அவர் கியாமத்து நாளிலே விலங்கிடப்பட்ட நிலைமையில் தான் கொண்டு வரப்படுவார், மாஞ்ச் போடப்பட்ட நிலைமையில் தான் கொண்டு வரப்படுவார். அந்த மாஞ்சுடைய, அந்த விலங்குடைய அந்த லொக், மாஞ்சை லொக் அன்லொக் பண்ணக்கூடிய எது தெரியுமா? அத்தா யூபி அத்தாய் என்ன அதில் நேர்மையும் நீதியும் அமானிதம் பேணுகின்ற தன்மையும் அவருடைய அந்த விலங்குடைய கூட்டை திறக்கும், அவரை விடுவிக்கும், அநியாயம் அவரை அளிக்கும். பத்து பேருக்கு பொறுப்பாக இருந்தாலும் விலங்கிடப்பட்டு வருவோம், அதை அன்லாக் பண்ணுவது இங்கே பொறுப்பிலே சரியாக இருப்பது. சரி, தகுதி உள்ளவர் பொறுப்பை கேட்கலாமா? சில ஊர்களில் வைப்பார்கள், நான் நிர்வாகத்துக்குள் வருவதற்கு நான் தகுதி, நான் தயார், இந்த அப்ளிகேஷன் போ. அது முறையா பிழையா? இரண்டாவது விடயம், அப்படியும் சில ஊர்கள் இருக்கின்றன, விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் பொழுது பார்க்க வேண்டும், என்னிடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மை இருக்கிறதா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய, எகிப்துடைய பொது நிதி வீணடிக்கப்படுகிறது, நிதித்துறை அமானித மோசம் நடக்கிறது, தன்னிடம் இரண்டு தகமைகள் அந்த அரசரிடம் என்னை இந்த எகிப்துடைய களஞ்சியத்துக்கு பொது சொத்துக்கு ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக நிதி அமைச்சராக என்னை ஆக்குங்கள், ஒரு அமைச்சு பதவி. இன்னி இரண்டு தகமை என்னிடம் இருக்கிறது, நான் அமானிதம் பேணக்கூடியவன், இந்த பொது சொத்தை ஊழல் இல்லாமல் அநீதியின்றி வீணாகாமல் பாதுகாக்கின்ற தகவல் உள்ளவன் அலி, இந்த துறை சார்ந்த அறிவுள்ளவன், இந்த துறையில் அறிவுள்ளவன், நாலேஜ் உள்ளவன், இந்த துறையில நிபுணத்துவம் பெற்றவன், அமானிதம் பேணக்கூடியவன், அறிவு திறமை உள்ளவன், என்னை நியமியுங்கள். நியமித்தார்கள். ஊழல் நிறுத்தப்பட்டது, அநீதி நிறுத்தப்பட்டது, நீதியாகவும் நேர்மையாகவும் அந்த நிதித்துறை இயங்கியது. மத்தியுடைய சொத்து ஒரு நூல், உதாரணம் சொல்கிறேன், மத்தியுடைய காப்பட்டிலே ஒரு நூல் இடப்படுகிறது, ஒரு முசல்லாவிலே ஒரு நூல் இடப்படுகிறது, ஒரு சானுடைய நூல், அந்த நூலை நாம் வெட்டி எடுத்து யாராவது ஒருவர், உதாரணம் சொல்கிறேன், நல்ல வேலைதான் செய்தோம், நம்முடைய தஸ்பீஹ் மணி இருக்கிறது அதில் நூல் அறந்ததுனால் மத்தியுடைய காப்பட்டிலிருந்து ஒரு நூலை எடுத்து நம்முடைய தஸ்பீஹை போர்வை செய்தோம், செய்கின்ற கருவி, அந்த நூலை தூக்கிக் கொண்டு தியானத்தினால் இறங்குவோம். பொது சொத்து செப்டம்பர் மாதத்தில் இருக்கிறோம், ஜனவரி தொடக்கம் ஆகஸ்ட் வரைக்கும் 8 மாதங்களுடைய சால் இருக்கிறது கலண்டரில். நிர்வாகத்தில் ஒருவரோ ஊரில் ஒருவரோ யாரோ ஒருவர் அந்த 2-3 தாள்களை கிழித்து தன்னுடைய சொந்த தேவைக்கு பாதிக்கிறார் என்றால் அந்த தாளோடு எழும்புவா. உங்களுடைய வீட்டு கலண்டரை கிழித்து பாதிப்பது போன்று மற்றைய முடிந்த மாதத்துடைய கலண்டரை கிழித்து பாதிக்க முடியாது. ஏன், 100 கலண்டர்கள் சேரும் பொழுது அதற்கு ஒரு பாரம் வரும், பத்திரிகை கடையிலே அதுக்கு ஒரு விலை வரும், கடுதாசை கடையிலே ஒரு விலை வரும். பொது சொத்து இந்த அளவு பேணுதல் தேவை கண்ணியமானவர்களே. பொது சொத்தில் அந்த அளவு பேணுதல், ஒரே சம்பளம் இறுதி கட்டளை அறிந்திருக்கிறேன், தலைப்பு இன்னும் இருக்கிறது, பேசிக்கொண்டே போகலாம். பழனியோடு கொஞ்சம் நீங்கள் நேரம் தர வேண்டும். முக்கியமான தலைப்பு, சகோதரர்களில் 50% மன்னிக்க வேண்டும், 15-20 நிமிடங்களுக்கு பின்னால் தான் வந்து அமர்ந்தீர்கள். நீங்கள் வந்த பிறகு என்னுடைய பிரதானமான தலைப்பை நான் ஆரம்பித்தேன், எனக்கு சொல்வதற்கு சில விடயங்களுக்கு நேரம் தேவை. சதக்காவுடைய ஈட்டம்பலம் நபியவர்களுடைய குடும்பத்துக்கு ஹராம், அன்பளிப்பு ஹராம், சதக்கா ஜகாத் ஹராம். எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, சில திறங்கள் பட்டினி இருந்த குடும்பம், ஒரு நாள் சாப்பாடு மறுநாள் பசி, இப்படியான குடும்பத்தைச் சேர்ந்த அன்பு பேரம் பிள்ளை ஹசன் ரதியல்லாஹு அவர்கள் சதக்காவுடைய ஈட்டம்பலம் அடிக்கி வைக்கப்படுகிறார். அங்கும் இங்கும் பங்கிடும் பொழுது ஒரு ஈட்டம்பலம் சாக்கிலிருந்து மூடையிலிருந்து ஒரு ஈட்டம்பலம் கீழே விழுந்திருந்தது, பொது சொத்து. மன்னிக்க வேண்டும், சிலர்கள் எல்லோரும் அல்ல, அதிகமானவர்கள் நல்லவர்கள், சிலர்கள் செய்கின்றதனால் நான் சொல்லவும் வேண்டும். நோன்பில ஈட்டம்பலம் வந்து இறங்குகிறது, உதாரணம், இந்த ஊரில் நடந்ததா இல்லையா தெரியாது, நடக்கிறது, நடந்திருக்கிறது. ஊர் மக்கள் எல்லோருக்கும் 1 கிலோ பார்சல், நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு 1 கிலோ பார்சல், யார் தந்த பக்குவம், நிர்வாக உறுப்பினர்களுக்கு 1 கிலோ, நிர்வாகத்திலே பொறுப்பு வகிக்கின்றவர்களுக்கு 2 கிலோ. ஊர் மக்களுக்கு எத்தனை கிராம், எத்தனை கிலோ பார்சல் போடப்படுகிறதோ அதே அளவுதான் ஒரு ஈட்டம்பலமும் கூடாமல் நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கும். நீங்களாக முடிவெடுப்பதல்ல நிர்வாக சட்டம், அல்லாவை பயந்து மஷூரா பண்ணி முடிவெடுப்பதுதான் நிர்வாகம். ஒரு ஈட்டம்பலம் பசியோடு இருந்த பட்டினோடு இருந்த அந்த பேர குழந்தை எடுத்து வாயில் போட்டது, அசுத்தமானவைகளை குழந்தைகள் சாப்பிடும் பொழுது, சாப்பிட பார்க்கின்ற பொழுது, விளையாடும் பொழுது நாங்கள் பாசிகள் கக்க கக்க பிடிக்கவானு அரபு வாசியிலும் அதை துப்பி விடுங்கள், வீசி விடுங்கள் என்று துப்ப வைத்தார்கள். வாயிலிருந்து வெளியே எடுத்தார்கள். பேர குழந்தையுடைய வாயில் பொது சொத்தில் இருந்து ஒரு ஈட்டம் பணம் போகக்கூடாது என்றால் மஸ்ஜிதிலே புதிய பல்ப் மாற்றிய பிறகு பழைய பல்புகளை ரீசேல் விற்க வேண்டும் அல்லது வேறொரு இடத்திலே பாதிக்க வேண்டுமே தவிர அது நிர்வாகிகளுடைய வீடுகளுக்கு போகக்கூடாது. மத்தியில் ஒரு ஃபேன் புதிதாக போட்டப்பட்டது, பழைய ஃபேன் என்னுடைய வீட்டுக்கு இல்லை, பணம் கொடுத்து வாங்கலாம், வெந்த சீலை வாங்கலாம், விளையடித்து வாங்கலாம், அது விற்கப்பட போகிறதா, அது வேறு பாவனைக்கு அது இடம் இல்லையா, அது மஸ்ஜிதுக்கு ஒரு பணமாக போகிறதா, பொது சொத்துக்களை விற்பதிலே சட்டம் பிரச்சனை இருக்கிறது, இப்படி ஒரு தரப்பாடங்கள், அது விற்கப்பட வேண்டிய இடத்தில் அந்த பணம் எடுத்து மஸ்ஜிதுக்கு வரப்போகிறதா, பணம் கொடுத்து வாங்கலாம். ஆனா இத்தனை வருடங்கள் மஸ்ஜிதுக்கு ஆர்ப்பாடுபட்டவர்கள், நாங்கள் தான், எங்களுடைய நிர்வாகம் தான் மஸ்ஜிதை கட்டியவர்கள் என்று மஸ்ஜிதில் கலந்துகின்ற பாவித்த பேர் உங்களுடைய வீட்டுக்கு போனால் இந்த ஒரு ஈட்டம் பல சம்பவம் உங்களுக்கு நிறைய வர வேண்டும். இதுபோல் பொது சொத்தில் அவ்வளவு வேண்டும் பணம், பணப்பரிமாற்றம். ஒரு நாள் நபி அவர்கள் இரவு தூங்காமல் புரல்கிறார்கள், தூக்கம் போகவில்லை, தலைவலியா வயிற்று வழியா உடம்பு ஒருத்தமா காய்ச்சலா ஒன்றுமில்லை. மனைவி கேட்டார்கள், என்ன பிரச்சனை, தூக்கம் வரவில்லை? இல்லை, என்ன காரணம் சொல்லுங்க தெரியுமா? பொது சொத்து சம்பந்தப்பட்ட காரணம். பொது சொத்து கண்ணியமானவர்களே, நாகரிகமாக அழகாக கண்ணியமாக சொல்கிறேன், பொது சொத்தை சூறையாடிவிட்டு இந்த ஐரோப்பிய நாடுகளில் எத்தனை பேர் தங்கள் பிரான்சிலும் கனடாவிலும் யூகேயிலும் நியூசிலாந்திலும் ஆஸ்திரேலியாவிலும் பள்ளி சொத்தை அடித்துவிட்டு விசா எடுத்து ரெசிடன் விசா எடுத்து எத்தனை பொது இடங்களுடைய சொத்துக்களை இன்வெஸ்ட் பண்ணி லாபம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பொது சொத்தை கண்ணியமான சர்வசாதாரணமாக புசித்துக் கொண்டிருக்கிறோம், ஏப்பம் விடுகிறோம், புரட்டை விட்டு ஏசுரோவில் தூங்குகிறோம். கோடிக்கணக்கு சொத்துக்களை விளையாடி கொண்டு நபி அவர்களுடைய இந்த நிகழ்வை பாருங்கள். உண்மையான மூமினுக்கு இன்னும் ஒருவருக்கு ஒரு ரூபாய் கொடுக்க இருக்கிறோம், நம்மளுக்கு தூக்கம் போகாது. இன்று நமக்கு மற்றவனை கொள்ளு போட்டால் தான் தூக்கம் போகும், மற்றவனை ஏமாற்றி நாம் பிழைத்தால் தான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் போகிறது என்றால் ஈமானை விட்டு கலந்து இருக்கிறோம். ஏன் தூங்கவில்லை? இல்லை, பொதுமக்களுக்கு பங்கு வைக்க வேண்டிய பணம் என்னிடம் இன்று இருந்தது, எல்லோருக்கும் பங்கு வைத்து விட்டேன். பொதுமக்களில் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய பணம், அவர் ஊரில் இல்லை அல்லது எடுக்க வரவில்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திருகம், ஒரு திருகம் என்னுடைய வீட்டில் இன்று கொடுபடாமல் இருக்கிறது. இந்த ஒரு திருகத்தை பொதுச்சத்தை வீட்டில் வைத்துக் கொண்டு நான் எப்படி நிம்மதியாக தூங்குவது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட தகுதியானவர்கள் தான் நிர்வாகத்துக்கு வர வேண்டும், இப்படிப்பட்டவர்களை தான் நிர்வாகத்துக்கு உள்வாங்க வேண்டும். ஹராமான தொழில், பட்டி வியாபாரம், தீய பாவனைகள், கண்ணியமானே போதை வச்சு பாவிக்கக்கூடியவர்கள் போதை வச்சு பாவிக்க மாட்டார்கள், மாற்றாகத்தான் இருப்பார்கள், நம்ம பார்த்தால் ஸ்டைலாகத்தான் இருப்பார்கள், ஆனால் போதை வச்சு வியாபாரம் செய்வார்கள். ஏன் ஒரு நிமிடத்தில் மில்லியனராக வேண்டும்? அவர்களும் வரக்கூடாது. ஆபத்து கியாமத்தினுடைய அடையாளம் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் யாரும் கோபிக்க வேண்டாம். நீங்கள் கோபித்தாலும் நான் சொல்லாமல் இருந்தால் தொழில் அக்கவளவுக்கான முர்ரா என்ற அதீதுக்கு நான் மாற்றம் செய்கிறேன். சொல்வதற்கும் கசப்பாக இருக்கும், கேட்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்பவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், இவர் நினைப்பார் என்று முகத்தாட்சியை பார்த்து ஆளை கேட்டவாறு பிரசங்கம் செய்யாமல் கேட்பவர்களுக்கு கசப்பாக இருந்தாலும் சொல்பவருக்கு கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் என்று அறியத்தோடு சொல்கிறேன், மன்னித்துக் கொள்ள வேண்டும், உண்மையை சொல்கிறேன். புகை பழக்கம் உள்ளவர்கள் கூட நிர்வாகத்துக்குள் வரக்கூடாது. புகை பழக்கம் வீண்விரயம், உயிருக்கு ஆபத்து, தற்கொலையின் பக்கம் விட்டு செல்லும், ஹார்ட்டை ஓட்டையாகும், ஹார்ட்டை ஃபெயிலியராக்கும், பாரிய நோய்களை உண்டு பண்ணும், ஹார்ட் அட்டாக்கை உண்டு பண்ணும், கிட்னியை பாதிக்கும் என்றென்றென்று ஆபத்துக்கள் ஏராளம். எதுவெல்லாம் ஆபத்தை ஏற்படுத்துமோ அதை உள்வாங்குவது ஹராம். எனவே ஹராத்தில் தண்ணீர் அழித்துக் கொண்டு வீண்விரயம் செய்கின்ற புகழ் பழக்கம் உள்ளவர்கள் கூட தயவு செய்து நிர்வாகத்துக்குள் உள்வாங்கப்பட்டால் அன்றைய தினத்தோடு அந்த புகைப்பழக்கத்தை விடுங்கள். அப்படி இருக்கின்றவர்கள் உள்ளே வர வேண்டாம், அங்கும் பரிசுத்தம் பார்க்க வேண்டும். எனவே பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன, பேசிக்கொண்டே போகலாம், தலைப்பு முடியாது. கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் மத்தியுடைய சிறப்பை சொன்னேன், மத்தியுடைய பங்களிப்பை சொன்னேன், மத்தியை செழிப்பாக்குவதை சொன்னேன். மத்தியில் எந்த அளவு செழிப்பாகுமோ அந்த அளவுதான் ஊருடைய செழிப்பு என்று சொன்னேன். ஜும்மாவுடைய தினத்தை வைத்து ஊரை முடிவு செய்யலாம் என்று சொன்னேன். ஜும்மாவுடைய தினத்தில் ஹதீபை மிம்பரிலே ஏற்றும் பொழுது இந்த கிரவுட் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு பிரசங்கத்தை ஆரம்பித்தேன். நிர்வாகம் என்றால் என்ன, அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, மஸ்ஜிதின் உடாக சமூகத்துக்கு என்னென்ன பணிகள் செய்யலாம், நிர்வாகத்தில் வருபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும், சரியாக செய்தால் என்ன பாக்கியம், தவறினால் என்ன தண்டனை என்பதை நான் சில நிகழ்வுகளினூடாக முன்வைத்தேன். எனவே கண்ணியமானவர்களே, நிர்வாகம் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை மனதில் எடுப்போம். பொறுப்புக்கு நான் தகுதியாக இருந்தும் பிறர் பொறுப்பு தகுதி இல்லாதவர்கள் வந்தால், நான் பின்வாங்கி அவர்கள் வந்து அநியாயம் அடைந்தாலும் பார்த்து கொண்டிருந்த எனக்கும் பாவம் கிடைக்கும் என்பதை மனதில் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் மஸ்ஜிதோடு லைஃப் உள்ளவர்களாகவும் மஸ்ஜிதுடைய பற்றுள்ளவர்களாகவும் மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றாரோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, போல முஸ்லீம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இந்த ஊரை கபூர் செய்வாயாக, இந்த ஊருக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தினை தேர்ந்தெடுத்து தருவாயாக, சேவை மனப்பான்மை உள்ள நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து தருவாயாக, ஊருக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து தருவாயாக, ஊருக்கு ஊரிலே ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, சுபீட்சத்தை ஏற்படுத்துவாயாக, எல்லா விடயங்களுக்கும் நீயே பொறுப்பாக பாதுகாவலன இருப்பாயாக. ஈமானன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.